வணக்கம் கவிஞர் வெண்ணிலா. மருத்துவக் கல்லூரி மாணவி ஒருவர் டெல்லியில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இறந்த நிகழ்வு எதை காட்டுகின்றது?
இது முழுக்க முழுக்க ஆண்களினுடைய பாலியல் வக்கிரத்தை தான் வந்து காட்டுது. அப்புறம் இந்த சம்பவம் வந்து முதல் முறையாக இப்பொழுதுதான் நடக்குது அப்படின்றதே கிடையாது. இப்பொழுதுதான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கவனத்தை இந்த சம்பவம் வந்து ஈர்த்திருக்கிறது. அதற்கு வந்து ஒரு 23 வயது பெண் தன்னுடைய வாழ்வை மிக கொடூரமாக நடுவீதியில் தொலைக்க வேண்டிய பெரும் இழப்புக்கு பிறகு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கவனம் இந்த சம்பவத்தின் மீது வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது என்பதே ஒரு மிக அவமானமான ஒரு விஷயம். பாலியல் வன்கொடுமை அப்படின்றது வந்து எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு எதிராக அந்த ஒவ்வொரு பெண்ணினுடைய வீட்டிலும் உறவினர்கள் மத்தியிலும் பள்ளியிலும் அவள் புழங்க நேர்கின்ற அலுவலகத்திலும் வாழ்வின் துவக்கம் முதல் கடைசி வரை ஒரு பெண் அறிந்தும் அறியாமலும் அதை வந்து எதிர்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். இதற்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை என்னவாக பார்க்கிறான் என்பதில் தான் இந்த பிரச்சனை வருகிறது. இந்த 23 வயது பெண்ணின் மீது 6 ஆண்கள் செலுத்திய வன்முறை என்பது வெறும் காமத்தின் தேடுதலாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அவர்களுடைய தேவை காமம் என்றால் மிக சுமூகமாக அது மிக எளிதாக கிடைக்கின்ற ஒரு பெண்ணிடம் அவர்கள் சென்றிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் ஒரு 23 வயது பெண்ணை ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடுவது போல் அடித்து அந்த பெண்ணை அவ்வளவு வக்கிரமாக அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்பது காமத்தை தாண்டி ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்ய வேண்டும், அவளுடைய ஆளுமை அழிக்க வேண்டும், அல்லது தனக்கு முன்பின் தெரியாத ஒரு பெண்ணிடம் இவ்வளவு வக்கிரமாக செயல்படுவதற்கு துணிச்சல் என்பது இந்த சமூகத்தால் ஒரு பெண்ணை பற்றிய பார்வையில் இருந்துதான் அந்த ஆண்களுக்கு கிடைப்பதாக நான் உறுதியாக நம்புகிறேன். தான் சம்பந்தப்படாத ஒரு பெண்ணிடம் தன்னுடைய இச்சையை வெளிப்படுத்துவதற்கு கூச்ச உணர்வை தருவதற்கு இந்த சமூகம் தவறிக்கொண்டே இருக்கிறது என்பதுதான் இந்த சம்பவம் வந்து நமக்கு காட்டுகிறது.
இந்தியாவில் வயது வேறுபாடின்றி பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாவது ஏறக்குறைய அன்றாட நிகழ்வாக மாறிப்போயிருக்கின்றது. தலைநகர் டெல்லியில் மட்டுமே ஒவ்வொரு 14 மணி நேரத்துக்கு ஒரு பெண் வீதம் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாகின்றார் என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமையை தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் என்ன செய்துள்ளன, என்ன செய்ய வேண்டும்?
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு தர சட்டங்கள் நிறைய இருக்கு. சட்டங்களை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடவே முடியாது. இன்னைக்கு கூட தமிழக முதலமைச்சர் வந்து பாலியல் வன்முறையில் ஈடுபடுபவர்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கூட அவங்க வந்து ஒரு ஆலோசனை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கடுமையான சட்டங்கள் வந்து பெண்ணை வந்து பாதுகாக்கின்றனவா அப்படின்னு வச்சு பார்த்தா நிச்சயமா பாதுகாக்கல. அதுக்கு வந்து மரண தண்டனை தான் தீர்வா அப்படின்றதெல்லாம் பெரிய விவாதத்துக்கு உரிய விஷயம். ஆனால் அதை தாண்டி ஒரு பெண்ணினுடைய பாதுகாப்பு என்பது முழுக்க முழுக்க ஆண்களால் முடிவு செய்கின்ற ஒரு வாழ்வியல் சூழலில் தான் இந்தியா போன்ற நாடுகள் இருப்பதுதான் மிக அவமானகரமான விஷயம். ஒரு ஆண் அவன் வந்து தன்னுடைய சகாக்களோடு மதுபோதையில் இருக்கும் போது என்ன வேணா செய்ய முடியும், அவனுக்கு அதற்கான சாத்தியம் இருக்கின்றது என்பதுதான் இன்றைய இந்திய சமூகத்தினுடைய அவலமாக வந்து இருக்கு. அதன் அடிப்படையில வந்து நம்ம பார்க்க போனோம்னா முழுக்க முழுக்க இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே அறவே இல்லை என்று வந்து கூறலாம். அவள் பயணத்தின் போதோ அவளுடைய தனியாக ஒரு பெண் வந்து செல்வது என்பது வந்து முழுக்க முழுக்க அபாயகரமான ஒரு சூழலை வந்து உருவாக்கி இருக்கு. இந்த பதட்டத்தை வெளிப்படுத்துவதாகதான் டெல்லியில அத்தனை மாணவிகளினுடைய குரலும் எதிர்ப்பும் வந்து வெளிப்படுத்துறதா வந்து நான் பாக்குறேன். அந்த மாணவிகளினுடைய ஒட்டுமொத்த உணர்வு வந்து இந்த 23 பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைக்கு மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத தினம் தினம் தங்களை வந்து இழந்து கொண்டிருக்கிற பல பெண்களினுடைய பாதுகாப்பை கோருகின்ற ஒரு போராட்டம் தான் அந்த டெல்லியினுடைய நாடாளுமன்றத்தின் முன்பாக கூடிய பெண்களினுடைய அந்த எதிர்ப்பு குரல். இந்த குரலை மத்திய மாநில அரசுகள் தங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு சட்டங்கள் வெறும் சட்டங்களாக மட்டும் நின்று விடாமல் அந்த சட்டங்கள் முறையாக அமுல்படுத்தப்படுகின்றனவா அப்படின்றத வந்து பார்க்கணும். அதுவும் குறிப்பா ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்முறை ஏற்படுகின்ற போது அது குறித்து மிக அவசர அவசரமான முடிவுகளையோ அல்லது நிறைய விடுபடல்கள் கொண்ட வழக்குகளையோ மட்டும் கையாளாமல் அது அந்த பெண்ணினுடைய தனித்துவத்தையும் அவளுடைய சுயமரியாதையும் கணக்கில் கொண்டு அந்த வழக்கை அந்த பெண்ணுக்கான பாதுகாப்போடு கூடிய அவளுடைய எதிர்கால வாழ்க்கையும் கவனத்தில் கொண்ட ஒரு வழக்காக கொண்டு பரிசீலனை செய்வதற்கு போல, எப்படி இன்றைக்கு குடும்ப நீதிமன்றங்களில் வந்து கணவன் மனைவி ஒரு நீதிபதி இரு வழக்கறிஞர்கள் மத்தியில் மட்டும் பேசி முடிவு செய்வது போல, மிக அந்தரங்கமாக அந்த வழக்குகளை கையாண்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தங்களுடைய பாதிப்பை சொல்ல வந்தால் மீண்டும் ஒரு பாதிப்பு இருக்கும் என்ற பயத்தை முதலில் போக்க வேண்டும். அந்த பயத்துக்காகவேதான் பல பெண்கள் தங்கள் வன்முறைக்கு ஆளானால் கூட காவல் நிலையத்தோ வேற எங்கோ சென்று சொல்வதற்கே வந்து ஒரு அச்சநிலை இருக்கிறது. அந்த அச்சநிலை போனாலே பல பெண்கள் தங்களுக்கு நேருகின்ற வன்கொடுமைகளை தைரியமாக வந்து வெளியில் சொல்வார்கள். இன்றைக்கு சமூகத்தில் நிலவுகின்ற பெண் பற்றிய பார்வையும் ஒரு பெண்ணை மரியாதைக்குரியவளாக நடத்த வேண்டும் என்ற புரிதலும் ஒவ்வொரு ஆணுக்கும் குடும்பத்திலிருந்து உருவாக்கும் போது மட்டுமே இந்த பிரச்சனை தீரும்.
வெண்ணிலா, பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க டெல்லியில் விரைவு நீதிமன்றம் ஒன்றை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்டமாஸ் கபீர் இப்புதன்கிழமை மாலையில் திறந்து வைத்துள்ளார். இது ஒரு நல்ல அடையாளமாக இருக்கின்றது. பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாவதற்கு பெண்களும் காரணம் என்று ஒரு சாரார் குற்றம் சாட்டுகின்றனரே.
ஒரு பெண்ணினுடைய கவர்ச்சியை பார்த்தவுடனே அவள் தனக்கு தொடர்பில்லாதவள் என்றாலும் அவ மேல வந்து பாஞ்சி விடுறதுக்கு வந்து ஒரு ஆண் வந்து அவ்வளவு அறிவில்லாதவனா அல்லது பலவீனமானவனா? இது வந்து முழுக்க முழுக்க இந்த ஆணாதிக்க சமூகம் எல்லா குற்றங்களுக்கும் பெண்ணை மையப்படுத்தி பெண்ணை காரணம் காட்டும் ஒரு மிக பிற்போக்குத்தனமான காரணம். அந்த காரணங்களை ஒருபோதும் நம்ம வந்து பொருட்படுத்தவே கூடாது. தவறு செய்யும் ஆணினுடைய பார்வையிலிருந்து பல ஆண்கள் தங்களை அதே தரப்பு ஆண்களாக உணர்வதால் சொல்லப்படுகின்ற கருத்து. ஆனா இன்றைக்கு சமூக சூழல் மிக பாதுகாப்பற்று இருக்கிற நேரத்துல வந்து பெண் தனக்கு பாதுகாப்புக்காக சில விஷயங்களை வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். குறிப்பா நாம் ஆண் பெண் சமத்துவத்தை மிக ஆழமாக வலியுறுத்தினாலும் ஒரு ஆணிடம் பழகும் போது அதனுடைய அந்த ஆண் குறித்த புரிதலும் அந்த நட்பினுடைய எல்லை குறித்த தெளிவும் நிச்சயமா ஒவ்வொரு பெண்ணுக்கும் வேணும். ஏன்னா இன்றைக்கு வந்து வளர்ந்து வந்திருக்கின்ற தொழில்நுட்ப உதவியினால் எல்லா தவறுகளுக்கும் அதிகமான இடம் கொடுக்கின்ற சூழலில் நாம் வாழ்கிறோம். அந்த தவறுகளை யாருக்கும் தெரியாமல் மறைத்து கொள்ளக்கூடிய வசதிகளும் இன்றைக்கு வந்து நமக்கு இருக்கு. ஒரு செல்போன் ஆகட்டும் அல்லது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் அல்லது இமெயிலா இருக்கட்டும், எதுல வேணாலும் ஒரு ஆண் பெண் உறவை நாம் எதிர்பார்க்கின்ற எல்லைகளை கடந்து கொண்டு செல்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு ஆணுக்கும் இருக்கிறது, ஒரு பெண்ணுக்கும் இருக்கிறது. ஆனா அந்த எல்லை தகரும் போது வலிகளும் துன்பங்களும் துயரங்களும் மிரட்டல்களும் யாருக்கு மட்டும் இருக்குன்னா ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. இவங்க பின்னாடி கதையை திருப்பி விடுறதுக்கான எல்லா சாத்தியங்களும் யார் பக்கம் இருக்குன்னா ஒரு பெண்ணோட பக்கம் இருக்கு. அப்போ பெண்ணாகிய நமக்கு அந்த எல்லைகள் தகரும் போது உருவாகின்ற விளைவுகள் குறித்து முதல்லயே நமக்கு வந்து கொஞ்சமாவது ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் தேர்வு செய்கின்ற ஆண், நாம் நட்பாக வரித்து கொள்கின்ற ஆண் எந்த அளவுக்கு நம்பகமானவன், அவனுடைய நட்பை நாம் எதுவரை அனுமதிக்க வேண்டும், அந்த நட்பினுடைய எல்லை கொஞ்சம் தகர்கின்றதோ அல்லது எல்லை மீறி போகின்றது அப்படி என்று உணரும் பட்சத்தில் உடனடியாக அதை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளல் இல்லாததுனாலே பல பிரச்சனைக்கு காரணம். ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அந்த மெசேஜ வச்சு அந்த ஒரு பெண்ணை பல நாட்கள் மாதங்களுக்கு வந்து மிரட்டல் செய்து அல்லது அந்த மிரட்டலினுடைய அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒவ்வொரு நடவடிக்கையாக ஒரு பெண்ணை இறங்க வைக்க முடியும் என்ற நம்பிக்கையை எந்த ஆணுக்கும் கொடுத்து விடக்கூடாது. ஒரு SMS வருது, தவறான இடத்துல இருந்து வருதுன்னா தன்னுடைய அம்மாவிடமோ அப்பாவிடமோ தனக்கு நெருங்கிய தோழியிடமோ அல்லது தனதுக்கு மனதுக்கு பிடித்த நண்பர்கள் யாரிடமாவது உடனடியாக நாம் பகிர்ந்து கொண்டு சின்ன தவறாக இருக்கின்ற பட்சத்திலேயே அதை நாம் நீக்கிவிட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஒரு கணம் ஏமாந்தால் கூட வேட்டையாட காத்து கொண்டிருக்கின்ற பல சிங்கங்களும் புலிகளும் காத்து கொண்டிருக்கின்ற காட்டில் நாம் இருக்கின்றோம் என்ற உணர்வு ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டும்.